விவிலிய தேடல் மத்திய நற்செய்தியின் சில உவமைகள் ஓர் அறிமுகம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, பொதுவாக மனித வாழ்வில் கதைகளுக்கு தனியொரு இடம் உண்டு. குழந்தை பருவம் முதல் கதைகள் மீது நமக்குள்ள ஈர்ப்பை நாம் அறிவோம். அமைதிக்கான நோபல் பரிசை 1986 வென்ற எய்லி வீசல் என்பவர் எழுதியுள்ள த கேட்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்ற நூலின் முன்னுரையில் கதைகளுக்குள்ள சக்தியை ஒரு கதை வழியாக சொல்கின்றார்.
பால் ஷேம் டாவ் என்ற யூதக்குரு தன் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு ஆபத்து வருவதாக அவர் உணர்ந்தால் காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வார். அங்கு நெருப்பு மூட்டி தியானம் செய்து ஜபம் ஒன்றை சொல்வார். அற்புதம் நிகழும், ஆபத்து நீங்கும். அவருடைய சீடர் மஜித் மசரித் தன் குருவின் மறைவுக்கு பின் மக்களுக்கு ஆபத்து வரும்போது அவரும் காட்டில் அதே இடத்திற்கு செல்வார். ஆண்டவனே, எனக்கு தீமூட்ட தெரியாது, ஆனால் என் குரு சொன்ன ஜபம் எனக்கு தெரியும் என்று சொல்லிய பின் அந்த ஜபத்தை சொல்வார். அற்புதம் நிகழும், ஆபத்து நீங்கும். அவருக்கு பின் வந்த மோஷே லிவ் சாவோ என்ற குரு ஆபத்து வரும்போது காட்டுக்கு சென்று, ஆண்டவனே, எனக்கு தீமூட்டவோ ஜபம் சொல்லவோ தெரியாது, காட்டில் இந்த இடம் மட்டும் தெரியும், இது போதுமே என்று கடவுளிடம் சொல்வார். அற்புதம் நிகழும், ஆபத்து நீங்கும். இறுதியாக வந்தவர் ரிசின் இஸ்ரேல். இவர் தன் வீட்டில் நாற்காலியில் அமர்ந்து கைகளில் முகம் புதைத்துக் கொண்டு கடவுளை வேண்டுவார். எனக்கு தீமூட்டவோ ஜபம் சொல்லவோ காட்டில் இருந்த இடமோ தெரியாது, இந்த கதை மட்டும் தெரியும், இது போதுமென்று நினைக்கின்றேன் என்பார். அப்போதும் அற்புதம் நிகழும், ஆபத்து நீங்கும்.
அன்புள்ளங்களே, இந்த கதையின் இறுதியில் எலி வீசல் அவர்கள் கூறியுள்ள வார்த்தைகள் சிந்தனையை தூண்டுபவை. கடவுள் கதைகளை விரும்பியதால் மனிதரை படைத்தார். கடவுள் கதைகளை விரும்பியதால் மனிதரை படைத்தார் என்றால் படைப்பு ஒரு மாபெரும் வெற்றிதான். கடவுள் மட்டுமல்ல, அவர் படைத்த மனிதர்களாகிய நாமும் கதைகளை விரும்புகின்றோம். நமக்கு ஏற்படும் அனைத்து அனுபவங்களும் கதைகளாய் பிறக்கின்றன. துன்பத்தை கதையில் பூசி கசப்பை குறைத்துக் கொள்கின்றோம். இன்பத்தை கதைகளில் தோய்த்து இறுதி துளிவரை சுவைக்கின்றோம். கடவுளை பற்றியும் கதைகளை சொல்கின்றோம். உலகின் பல முக்கிய மதங்களில் கதைகள் முக்கிய இடம் வகிக்கின்றன. அன்புள்ளங்களே, உலக மதங்களில் கதைகள் வகிக்கும் இடத்தை குறித்து ஆழ்ந்த ஆய்வுகளை மேற்கொண்ட ஜான் ஷேயா என்ற அறிஞர் எழுதிய கடவுள் கதைகள் அதிகாரப்பூர்வமற்ற சுய வரலாறு என்ற நூலில் கூறியுள்ள ஆழமான கருத்துக்கள் மனிதர்கள் நடுவில் கதைகள் வகிக்கும் சக்தி வாய்ந்த இடத்தை கூறுகின்றது.
நம் சக்தியின் எல்லைகளை நாம் அடையும் போது, ஒழுங்கு செய்யப்பட்ட உலகங்கள் உடையும் போது, நமது நன்னறி கோட்பாடுகள் கேள்வியாகும் போது, கேலியாகும் போது, வாழ்வை குறித்த மந்திர சக்தி மறையும் போது, நாம் பரம்பொருளின் பேருண்மைக்குள் நுழைகின்றோம். இந்த பேருண்மையில் வாழ்வது பயமுறுத்தும், அதே நேரம் பலப்படுத்தும். மிக ஆழ்ந்த இருளும் கண்ணை பறிக்கும் ஒளியும் இணைந்து வரும். இத்தகைய சூழலில் நாம் மேற்கொள்ளும் ஒரு மனித முயற்சி, அனைவரும் சேர்ந்து வந்து கடவுள் கதைகளை பரிமாறிக்கொள்கின்றோம். நமது ஆழ்ந்த பயங்களை விரட்டவும் நம்பிக்கையை வழங்கவும் இக்கதைகள் உதவுகின்றன
என்று அறிஞர் ஜான் ஷேயா அவர்கள் கூறியுள்ளார். அன்புள்ளங்களே, நான்கு நற்செய்திகளிலும் இயேசு கூறிய போதனைகளை ஒன்றாக திரட்டினால் அவற்றில் ஏறத்தாழ பாதி அளவு கதைகள் உவமைகள் இருப்பதை உணரலாம். ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் ஒருபடி மேலே சென்று இயேசு பேசியதெல்லாம் உவமைகள் வழியாகவே என்றும் கூறுவர். அவர்களது கூற்றை உறுதிப்படுத்தும் வகையில் மத்தேயும் மார்க் என்ற இரு நற்செய்திகளிலும் பின்வரும் பகுதியை நாம் காண்கின்றோம்.
இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது.
ஓமைகள் உருவகங்கள் வழியே சொல்லப்படும் உண்மைகளை உலகம் வரவேற்கும் என்பதை கூற, அன்புள்ளங்களே, யூத பாரம்பரியத்தில் மற்றொரு கதையும் உண்டு.
ஓமைகளுக்கு ஏன் இவ்வளவு சக்தி உள்ளது என்று யூத குரு மாஜித்திடம் அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். இக்கேள்விக்கு ஒரு ஓமை வழியாக விளக்கம் தருகின்றேன் என்று குரு மாஜித் தொடர்ந்தார். உலகில் உண்மை பிறந்தது, பிறந்தது முதல் அது ஆடை எதுவும் அணியாமல் பிறந்த மேனியாய் உலகை சுற்றி வந்தது. அதை கண்ட அனைவரும் முகம் சுழித்து ஒதுங்கிச் சென்றனர். யாரும் உண்மையை தங்கள் இல்லங்களில் வரவேற்கவில்லை. தனக்கு நேர்ந்ததைக் கண்டு உண்மை மிகவும் வருத்தமடைந்தது. அது இரவும் பகலும் தங்க இடமின்றி அலைந்தது. ஒரு நாள் உண்மை ஓமையை சந்தித்தது. பல வண்ணங்கள் கொண்ட ஓர் உடை அணிந்து மகிழ்வுடன் வந்த ஓமை உண்மையை பார்த்து, ஏன் இவ்வளவு சோகமாயிருக்கின்றாய் நண்பனே என்று கேட்டது. உண்மை ஓமையிடம், எனக்கு வயதாகிக் கொண்டே இருக்கின்றது. என்னைக் கண்டு எல்லாரும் வெறுத்து ஒதுக்குகின்றனர். என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றது. ஓமை அதனிடம், நண்பா, உன் வயது ஒரு காரணம் அல்ல. பார், எனக்கும் உனக்கும் ஒரே வயதுதான். ஆனால் எனக்கு வயதாக வயதாக மக்கள் என்னை இன்னும் அதிகம் விரும்புகின்றனர். இதன் ரகசியம் இதுதான். மக்கள் எதையும் பல வண்ணங்களில் காண விளைகின்றனர். என்னிடமுள்ள வண்ண ஆடை ஒன்றை நீயும் அணிந்து கொள். அதன் பிறகு என்ன நடக்கின்றது என்று நீயே பார் என்று ஓமை அறிவுரை சொன்னது. ஓமை சொன்ன ஆலோசனையை உண்மை ஏற்றது. ஓமையின் வண்ண ஆடையை உண்மை உடுத்திக் கொண்டது. அன்றிலிருந்து உண்மையும் ஓமையும் இணைப்பிரியாமல் உலவி வந்தனர். இருவரையும் மக்கள் வெகுவாய் விரும்பி வரவேற்றனர் என்று குரு மாஜித் கூறி முடித்தார்.
அன்புள்ளங்களே, கதைகள் நம்முள் உருவாக்கும் ஈடுபாடு, கதைகளுக்கு உள்ள குணப்படுத்தும் ஆற்றல் என்ற பல்வேறு காரணங்களால் இயேசு கதைகளை ஓமைகளை பயன்படுத்தினார் என்று சொல்ல முடியும். இயேசு தன் தொடுதலாலும் வார்த்தைகளாலும் மக்களை குணமாக்கினார் என்பதை நாம் அறிவோம். அவரது ஓமைகள் வழியாகவும் அவர் நிச்சயம் பல்லாயிரம் மக்களை அவர்களது மனக்காயங்களிலிருந்து குணமாக்கியிருப்பார் என்று நம்பலாம். இவை அனைத்தையும் விட அன்புள்ளங்களே, இயேசு ஏன் ஓமைகள் வழியே கற்பித்தார் என்பதை புரிந்து கொள்ள புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டி ஆன்டனி டிமெல்லோ அவர்களின் எளியதொரு கதை உதவியாக இருக்கும்.
குரு எப்போதும் கதைகளையே கூறி வந்தார். அவர் கூறிய கதைகள் சீடர்களுக்கு பிடித்திருந்தன. இருந்தாலும் இன்னும் ஆழமான உண்மைகளை தங்கள் குரு கற்றுத்தர வேண்டும் என்று சீடர்கள் கேட்க ஆரம்பித்தனர். அவர்கள் என்னதான் வற்புறுத்தி கேட்டாலும் குரு சொன்ன ஒரே பதில் இதுதான், மனிதர்களுக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதையே. இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
நமக்கும் உண்மைக்கும், நமக்கும் உண்மை கடவுளுக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதைகளே என்று இயேசு உணர்ந்திருந்ததால் அவர் ஓமைகள் வழியே அந்த இறைவனை உலகிற்கு கொண்டு வந்தார். எனதருமை அன்புள்ளங்களே, கிளைன்ஸ் நாட்கிராஸ் என்ற விவிலிய பேராசிரியர் இயேசுவின் ஓமைகள் பற்றிய சிறந்த நூல் ஒன்றை 2008 வெளியிட்டார். குறிக்கோளுடன் சொல்லப்படும் கதைகள் இயேசுவின் ஓமைகளுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டி என்ற இந்த நூலில் ஆசிரியர் ஸ்நாட்கிராஸ் அவர்கள் இயேசுவின் ஓமைகளில் காணப்படும் பல சிறப்பு அம்சங்களை விவரித்துள்ளார். அவற்றில் ஒரு முக்கியமான அம்சமாக அவர் கூறுவது, இயேசு கூறிய பல முக்கியமான ஓமைகளில் புரட்டி போடுதல் என்ற யுக்தியை பயன்படுத்தினார் என்பது. அன்புள்ளங்களே, இஸ்ரேல் மக்கள் அதுவரை நம்பி வந்த அல்லது அவர்கள் மதத்தலைவர்கள் மூலம் கற்று வந்த கருத்துக்களை இயேசு தலைகீழாக புரட்டி போட்டார். உலக புகழ்பெற்ற நல்ல சமாரியர் ஓமையில் உயர்நிலையில் உள்ளவர்கள் என்று கருதப்பட்ட குரு லேவியர் ஆகியோரை விட சமுதாயத்தின் கடைநிலைக்கு தள்ளப்பட்ட சமாரியரே சிறந்தவர் என்று இயேசு சொல்லாமல் சொன்னது அன்று மட்டுமல்ல அன்பர்களே, இன்றும் அதிர்ச்சியூட்டும் உண்மைதானே. செல்வரும் லாசரும் என்ற ஓமையில் ஏழை லாசர் விண்ணகம் சென்றார் என்றும் செல்வர் பாதாளத்தில் வதைக்கப்பட்டார் என்றும் இயேசு கூறியது மக்களின் சிந்தனைகளை வெகுவாக புரட்டி போட்டிருக்கும். கோவிலில் வேண்டச் சென்ற பரிசேயரும் வரி தண்டுபவரும் என்ற ஓமையின் இறுதியில்,
பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்குச் சொல்லுகின்றேன்
என்று இயேசு கூறிய முடிவு சுற்றியிருந்தோரை கட்டாயம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கும். அன்புள்ளங்களே, லூக்கா நற்செய்தியில் கதை வடிவில் அமைந்த நல்ல சமாரியர், செல்வரும் லாசரும், பரிசேயரும் வரி தண்டுபவரும் உட்பட 13 ஓமைகளில் கடந்த 81 வாரங்களாக நாம் மேற்கொண்ட ஒரு தேடல் பயணத்தில் பல அரிய முத்துக்களை கண்டெடுத்தோம். நம் தேடல் பயணத்தில் துணை வந்த இறைவனுக்கு இவ்வேளையில் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து அடுத்த சில வாரங்கள் அன்புள்ளங்களே மத்தேயு நற்செய்தியில் நாம் காணும் ஒரு சில உவமைகளில் நம் தேடல் பயணத்தை தொடர்வோம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.